இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு, தேவனுடைய வார்த்தை வாய்க்கு தூரமாக இருந்து இருதயத்துக்கு சமீபமாயிருக்கிற அவர்களை குறித்து நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். நாம் கடந்த வாரம் தேவனுடைய வார்த்தை வாய்க்கு சமீபமாயிருக்கும் இருதயத்துக்கு தூரமாக இருக்கும் என்கிற தலைப்பில் சிந்தித்தோம். அவர்கள் எல்லாரும் மதத்தின் அடிப்படையில் இருக்கிற ஜனங்கள். இப்பொழுது இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற ஜனங்கள் மதத்தின் அடிப்படையில் இல்லாமல் சாதாரண ஜனங்களைப் போல இருப்பாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தையை வாயில் பேச மாட்டாங்க, ஆனால் தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் இருந்து கொண்டு இருக்கும். ரோமர் 3:20-21 வாசிப்போம். ரோமர் 3:20-21 இங்கு நாம் பார்க்கிறோம், பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தின் மூலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால், நம்முடைய மனசாட்சியை சொல்லும் இது நன்மையா தீமையா அப்படின்னு யாருமே சொல்லிக் கொடுக்க வேண்டாம். அப்போ நம்முடைய மனசாட்சியில் சாட்சியிடுகிற காரியங்களை நம்ம நன்மைன்னு சொல்லி நாம் செய்யும்போது அதனால் நாம் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக முடியாது. அப்போ தேவனுடைய வார்த்தையை வாய்க்கு தூரமாக இருந்து அல்லது தேவனுடைய வார்த்தையில் வாயினால் பேசாமல் இருந்து இருதயத்திலே மனசாட்சியின் மூலம் உணர்த்தப்படுகிற நன்மையான காரியங்களை செய்கிற ஜனங்கள் மனிதர்களுக்கு முன்பாக நீதிமான்களாக காணப்படுவார்கள். இவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல, இவர்கள் மனிதனுக்கு முன்பாக நீதிமான்கள். கலாத்தியர் 3:10-12 வரை வாசிப்போம். கலாத்தியர் 3:10-12 வரை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை செய்கிற ஜனங்கள் அவைகளினால் தங்களுடைய ஆத்மாவில் பிழைப்பார்கள். இவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல, மனுஷர்களுக்கு முன்பாக நீதிமான்கள். அப்போது நம்ம தேவனுடைய வார்த்தையை இவங்க பேச மாட்டாங்க, மனசாட்சியில் வந்து நன்மை தீமையை பகுத்தறிகிற ஜனங்கள் நான் நல்லது செஞ்சேன், இது நல்லது அது கெட்டது அப்படின்னு சொல்லி வெளியில் பேச மாட்டாங்க. அவங்க பேசுகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கே தெரியும் நம்ம நல்லது செஞ்சோம்னா நம்மளுக்கு நல்லதாக நடக்கும் அப்படிங்கிறதுல நம்மளே பார்த்து முடிவு பண்ணிக்க வேண்டியதுதான். இதெல்லாம் போய் எதுக்கு நம்ம எல்லாத்துக்கிட்டையும் பேசிட்டு? அப்போ மனசாட்சியிலே உணர்த்தப்படுகிற காரியங்கள் அந்த காரியங்களை செய்கிறவர்கள் மனிதருக்கு முன்பாக நீதிமான்களாய் காணப்படுகிறார்கள். அப்போ இது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் உள்ள ஜனங்களுக்கு தேவன் எந்த பிரமாணத்தையும் எழுதி கொடுக்கல. ஆனாலும் அந்த காலத்திலே அநேக நீதிமான்கள் உருவானாங்க. அப்போ அந்த காலத்தில் நீதிமான்களாய் உருவானவர்கள் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக மாறியிருக்கிறவர்களும் இருக்கிறார்கள், தங்களுடைய மனசாட்சியின் மூலம் நன்மையான கிரியைகளை செய்திருக்கிற ஜனங்களும் இருக்கிறார்கள். இப்படியாக நியாயப்பிரமாணம் இல்லாத காலத்திலே தங்களுடைய மனசாட்சியின் மூலம் வெளிப்படுகிற காரியங்களை செய்கிறவர்கள் அவைகளினால் பிழைத்து மனுஷனுக்கு முன்பாக நீதிமான்களாய் காணப்பட்டார்கள். உபாகமம் 32:45-47 வரை வாசிப்போம். உபாகமம் 32:45-47 வரை
இது உங்களுக்கு வியர்த்தமான காரியம் அல்லவோ? இது உங்களுக்கு ஜீவனுக்காய் ஜீவனாயிருக்கும். இருக்கிறது. நீங்கள் சுதந்திரத்தை கொள்ளும்படியே யோர்தானை கடந்து போய் சேரும் தேசத்தில் இதனாலே உங்கள் நாட்களை நீடிக்க பண்ணுவீர்கள் என்றார்.
போதும். அப்போ தேவன் எழுதி கொடுத்த நியாயப்பிரமாணத்தினுடைய வார்த்தைகள் ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் இருந்தால் அவன் ஆவியாத்மாவில் பிழைப்பான். அப்போ இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், இது உங்களுக்கு ஜீவனாக இருக்கிறது, மனசாட்சி செத்து போனவன் இந்த பூமியில் ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருக்க மாட்டான். மனசாட்சி செத்து போனவன் சொன்னால் யாருன்னு கேட்டிங்கன்னா, மனசாட்சியே வந்து இல்லாமல் தீமைகளை செய்கிறவங்க. நல்லது கெட்டது என்னங்கிறது தெரியும், ஆனாலும் அதை மீறி மீறி செய்யும்போது மனசாட்சிங்கிறது தான் ஒரு மனுஷனுடைய ஜீவனாக இருக்கிறது. அப்போ அந்த மனசாட்சி செத்து போனவன் கொஞ்ச நாள் கழித்து அவனை வந்து தற்கொலை பண்ணி சாவான், அல்லது அவன் சீக்கிரமாக செத்து போயிடுவான். அப்போ ஒரு மனுஷனை வந்து வாழ வைக்கிறது தேவனுடைய வார்த்தை, அது அவனுக்கு ஜீவனாக இருக்கிறது மனசாட்சியில் இருக்கிற தேவனுடைய வார்த்தை. அப்போ மனசாட்சி வேலை செய்யலைன்னு சொன்னால் அவன் வந்து ஒன்றா பைத்தியமாக இருக்கணும், அல்லது அவன் தாறுமாறாய் மிருகங்களைப் போல நடக்கிற ஒரு மனுஷனாக இருக்கணும். அப்போ தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவன் அவர் இருதயத்தில் வைத்திருக்கிறார். அப்போ எல்லா மனுஷரோடும் தேவன் தொடர்பு கொள்ளும்படியாக நியாயப்பிரமாணம் எழுதி கொடுத்த காலத்திலும் சரி, நியாயப்பிரமாணம் எழுதி கொடுக்காமல் இருந்த காலத்திலும் சரி, ஒரு மனுஷனோடு பேச வேண்டும் என்று சொன்னால் அவர் பேசுகிற இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா மனசாட்சி. அப்போ தேவன் பேசுகிற சத்தம் நம்முடைய மனசாட்சியிலே கேட்குது. அப்போ தேவன் பேசாட்டி தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கும் போது அல்லது நன்மை தீமைகளை பகுத்தறிகிற போது அந்த சத்தம் நம்முடைய இருதயத்திலே கேட்கிறது. அப்போ தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு ஜீவனை கொடுக்கிறது. அப்போ அந்த மனசாட்சியை மீறி மீறி தீமை செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாகும்போது மனசாட்சி செத்து போனவங்களாக மாறிடுறாங்க. அதை நம்ம வாசிக்கிறோம், மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர். நம்ம நிருபங்களை வாசிக்கும்போது மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர், தேவனுடைய வார்த்தைகளை தெரியும், ஆனாலும் திரும்பவும் திரும்பவும் அதை வந்து தேவனுடைய வார்த்தைகளை மீறி மீறி செய்கிறாங்க ஜனங்கள். அப்போ தேவனுடைய வார்த்தை எழுதி கொடுக்கறதுக்கு முன்னால் மனசாட்சியில் இருந்தது, எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் அது மோசையுடைய நியாயப்பிரமாணத்தின் மூலம் வெளிப்பட்டது. இந்த வார்த்தைகள் வியர்த்தமான வார்த்தைகள் அல்ல, அப்படின்னா அர்த்தமில்லாத வார்த்தைகள் அல்ல, கிரியை செய்யாத வார்த்தைகள் அல்ல, பலன் இல்லாத வார்த்தைகள் அல்ல. இந்த வார்த்தைகள் எப்பொழுதுமே ஒரு மனுஷனுடைய இருதயத்திலிருந்து நன்மை தீமைகளை பகுத்தறியும், அதுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு அவருடைய ஆத்மா பிழைக்கும், அந்த மனசாட்சிக்கு கீழ்ப்படியாமலுடைய இருக்கிறவங்களுடைய ஆத்மா சாகும். ஏசியா 51:7, ஏசியா 51:7.
நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தில் இருதயத்தில் பதிவிருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷர் நிந்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களை கலங்காமலும் இருங்கள்.
போதும். தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் இருந்தா அவன் வந்து பயப்படணும்னு ஆசையில்லை. இப்போ அது ஒரு நன்மை தீமையை பகுத்தறிகிற காரியங்கள் ஒரு மனுஷனுக்கு இருந்ததுன்னா அவன் வந்து வெளியில் இருக்கிற எந்த ஒரு காரியத்தை குறித்து பயப்பட மாட்டான். அப்போ தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் இருந்தால் தான் அவனுக்கு கொஞ்சம் பலம் இருக்கும். இப்போ நம்ம நினைக்கிறோம் நம்மளுக்கு தேவனுடைய வார்த்தையை ஆண்டவர் விசுவாசனால் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு, அந்த வார்த்தையை பெற்று நாம் சந்தோஷமாக இருக்கேன்னு. ஆனால் நம்ம வந்து தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்னால் நம்ம எப்படி இருந்தேன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை நம்ம இருதயத்தில் மனசாட்சியில் பெற்றிருந்தோம். அப்போ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால தான் மேலும் அதிகமான வார்த்தைகளை கொடுக்கும் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். அப்போ இன்றைக்கு புறஜாதிகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் தேவனுடைய வார்த்தையினால வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அப்போ நியாயப்பிரமாணத்தினுடைய எழுத்துக்கள் அவருடைய இருதயத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் ஆண்டவர் சொல்கிறார், வேதத்தை இருதயத்திலே வைத்திருக்கிற ஜனங்களே, நீங்கள் மனுஷனால் வருகிற பிரச்சனைக்கு எதுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ரோமர் 10:5. ரோமர் 10:5. போதும். அப்போ மோசை எழுதி கொடுத்த நியாயப்பிரமாணத்தின் மூலம் ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தை எழுதி கொடுக்கப்பட்டது. அப்போ அந்த எழுதி கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை வாசித்து சிந்தித்து இருதயத்தில் வைத்திருக்கிறவர்கள் அவைகளினாலே பிழைப்பார்கள். இந்த பிழைக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா மனுஷ நீதினாலே பிழைக்கிறது. அப்படின்னா தீமை செய்யாமல் இருந்தால் அவன் நீதிமான் கிடையாது. ஆனால் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியும் போது அவர்கள் நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படுகிறார்கள். அப்படின்னா நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு கிடைக்கிற ரட்சிப்பு பொதுவான ரட்சிப்பு அல்லது அக்னி நரகத்திலிருந்து தப்பிக்கிற ரட்சிப்பு. ஆனால் இவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல. அப்போ இப்போ இவ்வளோ நேரம் நம்ம வாஸ்த வசனங்கள்லாம் பார்த்திங்கன்னா மோசே வந்து மோசையின் மூலம் தேவன் எழுதி கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படுகிற ஜனங்களுக்கு தேவன் இப்படிப்பட்ட நன்மைகளை செய்திருக்கிறார். ரோமர் 2:14-16 வாசிப்போம். ரோமர் 2
அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாதவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாக இருக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதுனாலும் குற்றம் உண்டு குற்றமில்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதுனாலும் நியாயப்பிரமாணத்திற்கேற்ற கிரியை தங்கள் கிரியை இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷனுடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும்.
போதும். அப்போ இங்க பார்த்தீங்கன்னா புறஜாதிகள் ரட்சிக்கப்படாதவர்கள் விக்கிரகாராதனை செய்கிறவங்க இவங்களுடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை சாட்சியிடுகிறது. அப்போ சாட்சி எடுக்கிறதுனால தேவன் மோசையின் மூலம் எழுதி கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தை அறியாத ஜனங்கள் இன்றைக்கும் இருக்கிறாங்க. அப்போ இவருடைய மனசாட்சியிலே நன்மை தீமைங்கிற காரியத்தை இன்றைக்கும் பகுத்தறிகிற காரியங்கள் தேவனுடைய வார்த்தைகள் செய்து கொண்டு வருகிறது. அப்போ இப்படி செய்து இதற்கு கீழ்ப்படுகிற போது தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை மோசையின் மூலம் பெற்றுக்கொண்ட ஜனங்கள் அதை மீறி நடக்கிறவர்களை பார்த்து அப்போஸ்தலன் பவுல் இப்படியாக சொல்லுகிறான், நியாயப்பிரமாணத்தை இல்லாத ஜனங்கள் நியாயப்பிரமாணத்தை மோசையின் மூலம் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிற ஜனங்கள் தங்களுடைய இருதயத்திலே தேவனுடைய நியாயப்பிரமாண வார்த்தைகளை பெற்றுக்கொள்கிறபடியினால் அவர்களே நியாயப்பிரமாணமாக இருக்கிறார்கள். அப்படியாக அப்போ தேவனுடைய வார்த்தை வாய்க்கு தூரமாக இருந்தாலும் புறஜாதிகளுடைய இருதயத்திலே தேவனுடைய வார்த்தை சமீபமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தை வாய்க்கு சமீபமாக இருக்கும் இருதயத்துக்கு தூரமாக இருக்கும். ரெண்டு வித்தியாசமான ஜனங்கள். ரோமர் 2:27-29 வரை.
சுபாவத்தின்படி விருத்த சேதனம் இல்லாதவனாக இருந்தும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவனாக இருந்தால் அவன் வேத எழுத்தும் விருத்த சேதனமும் உள்ளவனாக இருந்தும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிற உன்னை குற்றப்படுத்துவான் அல்லவா? ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல, உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல தேவனாலே உண்டாயிருக்கிறது.
இப்படிப்பட்டவனுக்குரிய போது அப்போ இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே விருத்தச்சேதனம் அப்படின்னு சொன்னால் ஞானஸ்தானம் எடுக்கிறது, ராபஜனம் எடுக்கிறது, அப்புறம் இந்த மாதிரி சபைகளில் இருக்கிற சுத்திகரிப்பின் வேலைகள் இவைகளெல்லாம் செஞ்சுட்டு ஆனால் பாவிகளுக்கு கொடுத்த நியாயப்பிரமாணத்தையும் கூட கை கொள்ளாமல் இருக்கிற இன்னைக்கு கிறிஸ்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கிற போது அப்போ எழுத்தின்படி விருத்த சேதனம் பெறாத ஜனங்கள் அப்படின்னா எழுத்தின்படி சுத்திகரிப்பினுடைய முறைகளை கை கொள்ளாத ஜனங்கள் அப்படின்னா ரட்சிக்கப்படாதவன், ஞானஸ்தானம் எடுக்காதவன், ராபோஜனம் எடுக்காதவன் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா தங்களுடைய இருதயத்திலே விருத்த சேதனம் பெற்று இருதயத்திலே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்கள். அப்போ இன்றைக்கு புறஜாதிகளில் நம்ம நல்ல ஜனங்களை பார்க்க முடியுது, சாதாரண ஜனங்களுக்குள்ள நம்ம நன்மை செய்கிறவங்களை பார்க்க முடியுது. மதத்தின் அடிப்படையில் இல்லாமல் சாதாரண மனுஷர்கள் இன்றைக்கி அநேக நன்மையான காரியங்களை சமுதாயத்தில் செஞ்சிட்ருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் பேரை சொல்லிட்டு நன்மை செய்கிறேன்னு சொல்லிட்டு தங்களுடைய வியாபாரத்தை தான் பெருகிட்டு இருக்காங்க. அப்போ தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் வெளிப்படையாக இருக்கிற சுத்திகரிப்பின் காரியங்களை செய்கிறவங்களை விட தேவனுடைய வார்த்தையை இருதயத்தில் பெற்று தங்களுடைய இருதயத்திலே சுத்திகரிப்பு செய்கிறவங்க தான் உண்மையான ஜனங்கள். அவர்களுடைய இருதயத்திலே நியாயப்பிரமாணம் எழுதி இருக்கிறது என்று அப்போஸ்தலன் பவுல் இங்கே இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறார். ரோமர் 7:22-25 வாசிப்போம். ரோமர் 7:22-25 போதும். இங்க பாத்தீங்கன்னா மனதிலே ஒரு பிரமாணம் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லாருடைய மனசுலயும் இருக்கும். கிறிஸ்தவன், முஸ்லீம், இந்து, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவன், ஏற்றுக்கொள்ளாதவன், எல்லாருடைய மனசாட்சியில் ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை எழுதி வச்சிருக்கார். அதே மாதிரி சரீரத்தில் ஒரு பிரமாணம் இருக்குது. என்ன பிரமாணம்? சரீரத்தில் இருக்கிற சரீர அவயவங்களில் இருக்கிற பிரமாணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பாவ பிரமாணம். அந்த பாவ பிரமாணத்தை கட்டுறதுக்கு தான் இருதயத்தில் ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை எழுதி கொடுத்துருக்கார். அப்போ சரீரத்தில் வர்ற அந்த பாவங்களை கட்டுப்படுத்துறதுக்கு இருதயத்தில் ஒரு பிரமாணத்தை வச்சுருக்கார். அப்போ அந்த பிரமாணத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது அவர்கள் மனுஷர்களுக்கு முன்பாக நீதிமான்களாக காணப்படுகிறார்கள். அப்போ இன்றைக்கு மதத்தின் அடிப்படையில் இருக்கிற ஜனங்களை விட மதத்தை சேராமல் அல்லது தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொள்ளாமல் அல்லது தேவனுடைய வார்த்தைகள் வாய்க்கு தூரமாக இருக்கிற ஜனங்களுக்கு இருதயத்தில் ஒரு பிரமாணம் இருக்குது, மாம்சத்திலே ஒரு பிரமாணம் இருக்குது. மாம்சத்தில் இருக்கிற பிரமாணம் எல்லாத்துக்கும் இருக்குது. நியாயப்பிரமாணங்கிறது மோசை எழுதி கொடுக்கப்பட்ட பிரமாணம் எல்லா கிறிஸ்தவனுடைய இருதயத்திலையும் இருக்குது. ஆனால் இருதயத்தில் இருக்கிறத மூச்சு காட்ட மாட்டாங்க, வாயில் தான் பேசிகிட்டு இருப்பாங்க. தேவனுடைய வார்த்தை இது இப்படி இருக்குது, அது இப்படி இருக்குது, இப்படி இருக்குதுன்னு சொல்லி நல்லா தெளிவாக பேசுவாங்களே ஒழிய இருதயத்தில் என்ன மறைஞ்சிருக்குது, இருதயத்தில் நியாயப்பிரமாணம் எப்படி கிரியை செய்கிறது அல்லது இருதயத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு எப்படி கீழ்ப்படுகிறது அப்படிங்கிறதுல அந்த பழக்கமே இருக்காது. எல்லாம் பேச்செலவில் தான் இருக்கும்படிய கிரியில் இருக்காது. ஆனால் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளாத ஜனங்கள் பேச்செலவில் இருக்க மாட்டாங்க, எல்லாம் கிரியில் தான் இருப்பாங்க. கிழக்கத்திய ஜனங்களுக்கும் மேற்கத்திய ஜனங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா கிழக்கத்தில் இருக்கிற ஜனங்கள் அப்படின்னா எருசலேமுக்கு கிழக்கே இருக்கிற ஜனங்கள் ஏதோ ஒரு காரியத்தை சொல்லணுன்னா நிறைய பேசிகிட்டே இருப்பாங்க. மேற்கு திசையில் இருக்கிற ஜனங்கள் அப்படின்னா எருசலேமுக்கு மேற்கே இருக்கிற ஜனங்கள் ஏதோ ஒரு காரியத்தை பேசணுன்னு வைங்களேன், அவங்க வந்து ஒன்று ரெண்டு வார்த்தை பேசிட்டு ஒரு பொருள் எடுத்து வச்சுருவாங்க. நான் சொல்கிற காரியம் இந்த பொருளில் இப்படி 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 இருக்குது. அப்போ அவங்க வந்து பேசக்கூடிய எல்லா காரியத்தையும் ஒரு பொருளாக மாற்றி கிரியையின் மூலம் அந்த பொருளை வந்து ஜனங்களுக்கு காண்பாங்க. ஆனால் கிழக்கு திசையில் இருக்கிற ஜனங்க எந்த பொருளுமே இருக்காது. ஒரு காரியத்தை வந்து கேட்டால் அதை பேசி 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 வார்த்தையினாலேயே அந்த காரியம் முடிஞ்சு போயிடும். அப்படி இல்லை, தத்துவ சாஸ்திரங்களை நிறைய பேசிகிட்டே இருப்பாங்க. அந்த பேசுகிற எந்த ஒரு காரியங்களும் கிரியைகளுக்கு அவங்களால கொண்டு வர முடியாது. அப்போ இன்றைக்கு பேசுறது எல்லாமே தத்துவ சாஸ்திரங்களும் ஞான காரியங்களையும் சாஸ்திரங்களை பேசி பேசிட்டு தான் இருப்பாங்களுடைய அந்த சாஸ்திரங்களை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி பின்பற்றுறது? ஆமாம், பேச்சு தான், கிரியிலே கிடையாது. ஆனால் மேற்கத்திய நாட்டில் இருக்கிற ஜனங்க ஒரு காரியத்தை பேசுகிறேன்னு சொன்னால் ஒன்று ரெண்டு வார்த்தையில் பேசிட்டு அதுக்கப்புறம் புரியறதுக்கு ஒரு பொருளாக எடுத்து சொல்லிடுவாங்க, பொருளை காமிச்சிருவாங்க. நான் சொல்கிறது இந்த பொருளை நல்லா தெளிவாக இருக்கும் அப்படின்னு. அப்போ இதை நம்ம பார்த்து பார்த்து நிறைய தெரிஞ்சுக்கலாம். அப்போ வந்து இங்கே இருக்கிற ஜனங்களுக்கு பேச்சு தான் அதிகம், அந்த மேற்கத்திய ஜனங்களுக்கு அவர்களுக்கு கிரியை தான் அதிகம். அப்படியாக இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை உலகம் முழுவதும் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த வார்த்தையை பேசியே வாழ்க்கையை போக்குறவங்க ஒரு கூட்டம் இருக்காங்க. ஆனால் அந்த வார்த்தையை பேசுகிற வார்த்தைகளை தங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்ற ஜனங்களும் இன்றைக்கு ஜனங்களுக்குள்ளே இருக்காங்க. ரோமர் 1:19-23 வரை வாசிப்போம்.
தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அது அவர்களுக்கு வெளிப்பட்டிருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனுக்கு மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அறிவில்லாத தேவனுடைய அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள் பறவை மிருகங்கள் ஊர் பிராணிகள் ஆகிய இவைகளுக்கு ரூபம் இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள்.
அப்போது இன்றைக்கு பார்க்கும்போது தேவனுடைய காரியத்தை நம்மளுக்கு ஆண்டவர் வந்து தேவனுடைய வார்த்தையை எழுதி கொடுத்துருக்கிறார். அப்போ நம்ம வார்த்தைகளை வாசித்து இந்த ரகசியம் எப்படி, பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியம் எப்படி, தேவன்னா யார், சிங்காசனம்னா என்ன, ரட்சிப்புனா என்ன, தேவன் நம்மளுக்கு மரணத்துக்கு முன்பாக என்ன வைத்திருக்கிறார், இப்படியாக அநேக காரியங்களை நம்ம வேதத்தினுடைய எழுத்துக்கள்லேருந்து நாம் படித்து தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் புறஜாதிகளுக்கு தேவன் தம்முடைய வல்லமையையும் தம்முடைய மகத்துவத்தையும் தேவன் வெளிப்படுத்தியிருக்கார். எப்படி வெளிப்படுத்தியிருக்கார்னா, தேவன் உண்டாக்குன அந்த பொருள்களை சிந்தித்து தியானிக்கிற போது, இப்போ இந்த வேதத்துலேருந்து விலகி இருக்கிறவங்க எல்லாருமே புறஜாதிகள் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இயற்கையோடு இணைந்திருக்கிற இடங்களில் தான் அதிகமாக இருப்பாங்க. மலைகள்லையும் குகைகள்லையும் தோப்புகள்லையும் இந்த மாதிரி ஆத்தோரங்களில் இப்படிப்பட்ட இடங்களில் இருந்து தேவன் உண்டாக்குன அந்த கிரியைகள் அப்படின்னா சூரிய சந்திரனை நமஸ்கரித்து, மிருகங்களை நமஸ்கரித்து, அப்புறம் இயற்கையில் இருக்கிற மரங்களையும் இந்த மாதிரி காரியங்களை வந்து தெய்வத்துக்கு சமமாக அவங்க நினைக்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்படி அழகாக உண்டாக்கினவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும், சூரியனை அழகாக உண்டாக்கினவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியங்களை வந்து சிந்தித்து சிந்தித்து ஆரம்ப நாட்களில் வந்து அந்த உண்டாக்கினவரை அவங்க வணங்கியிருக்காங்க. அதே மாதிரி தேவன் உண்டாக்கின அந்த பொருட்கள் மூலம் தேவனுடைய வல்லமை புறஜாதிகளுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்துருக்கிறார். ஆனால் காலப்போக்கில் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த சூரியனவே கடவுளாக வணங்குறக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த மரத்தைவே கடவுளாக வணங்குறக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த மிருகங்கள் ஊரும் பிராணிகள் பறவைகள் இப்படிப்பட்ட காரியங்களை, அது தேவன் எவ்வளவு அழகாக படைத்திருக்கிறார், அவருடைய மகத்துவம் என்ன, வல்லமை என்ன அப்படிங்கிறத இவருக்கு பின்னால் ஒருவர் இருக்காருன்னு முப்பிதாக்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் சந்ததியில் என்ன பண்ணிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பொருட்களையே கடவுளாக வணங்குறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தேவனுடைய வல்லமை மகத்துவம் பார்த்தீங்கன்னா புறஜாதிகளுக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். ரோமர் 10:20. வாசிங்க, அதே
தான். என்னை விசாரித்து கேளாதவர்களுக்கு வெளியரங்கமானேன் என்று தைரியம் கொண்டு சொல்லுகிறான். இஸ்ரவேலரை குறித்தோ கீழ்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களுமாய் இருக்கிற ஜனங்களிடத்திற்கு நாள் முழுதும் என் கைகளை நீட்டினேன் என்று அவன் சொல்லி இருக்கிறான்.
போதும், இங்க பாத்தீங்கன்னா மூன்று வகையான ஜனங்களை பார்க்கிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா, என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன், என்னை விசாரித்து கேளாதவர்களுக்கு வெளியரங்கமானேன். இது யாரா இருக்கும், தேடாதவர்களுக்கு எப்படி ஆண்டவர் வெளிப்படுவாரு? அவன் தேடவே மாட்டானே, ஆனா ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தாரு. அது இல்லை, அதுவும் இல்லை, தேடவே இல்லை, ஆண்டவரை தேடவே இல்லை, ஆனா ஆண்டவர் அவனுக்கு முன்னாவது நிற்கிறார்.
அதான்
என்ன பரிசில் அவங்கள சேர்த்தலாம். அதுக்கப்புறம் என்னை விசாரித்து கேளாதவர்களுக்கு வெளியிறங்க மாட்டேன் அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகளை பேசவே மாட்டான். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு வெளிப்பட்டார். நீ தேவனுடைய வார்த்தையை குறித்து பேசிக்கிட்டே இருக்கிறான், ஆனால் ஆண்டவர் வெளிப்பட மாட்டேங்கிறார். யார் என்ன ஜனங்கள் என்னை விசாரித்து கேளாதவர்களுக்கு நான் வெளியிறங்கமானேன் அப்படின்னா தேவனுடைய வார்த்தை வாய்க்கு தூரமாக இருக்கும், ஆனால் தேவனுடைய வார்த்தைகள் இருதயத்துக்கு சமீபமாக இருக்கிறவங்களுக்கு தேவன் வெளிப்படுகிறார். அப்புறம் என்னை தேடாதவர்களாலே, ஆமாம், அப்புறம் என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன். தேடவே இல்லை, பேசவும் இல்லை, ஆனால் ஆண்டவர் அவனுக்கு வெளிப்பட்டார். யாராக இருக்கும் கிரியை செய்யல, தேடவே இல்லையா, இல்லையா, இந்து ரெண்டாவது வருஷ அது எப்படி முஸ்லீம் தானே பேசிட்டு இருக்கிறா. சோத்ரா ஏசையா 65:1 வாசிப்போம். ஏசையா 65:1 போதும் என்னை குறித்து விசாரித்து கேளாதவர்களாலே தேடப்பட்டேன். ஆண்டவர் குறித்து விசாரிக்கவே மாட்டான், ஆனால் இருதயத்தில் தேவனை தேடிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க தான் புறஜாதிகள். அதுக்கப்புறம் பாருங்க, இங்க ஒருத்தன் தேடவே மாட்டேங்கிறான், ஆனால் ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுறாரு. என்ன ஒரு ஆச்சரியமா இருக்குது. நாம எந்த வரிசையில் இருக்கிறோம் இதில்? அதுக்கப்புறம் வாசிப்போம். ஒருத்தனுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ கவலைப்படாத, நான் இங்கேயே தான் இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு அடுத்தது வாசிப்போம். போதும் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜனம் தினந்தோறும் தேடிட்டு இருக்கிறான், ஆனால் அவன் செய்கிறதெல்லாம் அவ்வளோ அக்கிரமம். செய்யறது அவ்வளோ அக்கிரமான தேவனை தினந்தோறும் தேடுறான், ஆனால் ஆண்டவரும் தினந்தோறும் கரணீட்டி கூப்பிட்டே இருக்காரு, அங்கே போகாத, அங்கே போகாத, அது செய்யாத. ஆனால் தினந்தோறும் தேடிட்டு இருக்கிறான், தேடிட்டு இருக்கிறான் பார்த்து ஆண்டவர் பார்த்து கூப்பிட்றாரு, என்ன தேடுற, என்ன தேடுற. இங்கே ஆண்டவர் கூப்பிட்டா ஐயோ அங்கே போனால் பெரிய வம்பா போயிடும் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய கரத்தை நோக்கி பார்க்க மாட்டேங்கிறான். இங்கே என்னத்தான் தேடிட்டு இருக்கிறான், பூமியில் இருக்கிற ஏதோ ஒரு காரியத்தை தேடிட்டு இருக்கான். அதனால் தேடுறவனை பார்த்து ஆண்டவர் கரணீட்டி கூப்பிட்டாங்க கூட அவன் ஆண்டவர் சம்மந்தத்துக்கு வரமாட்டேங்கிறான். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் தேவனை தேடலை, வேறு என்னத்தையோ இந்த பூமியில் தேடிட்டு இருக்கிறான். அதான் முரட்டாட்டம் உள்ள ஜனான்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அது யாருங்கிறது உங்களுக்கு தெரியும், யார் முரட்டாட்டம் உள்ள ஜனா? கிறிஸ்தவங்க தான் அது. ஆமாம், தினந்தோறும் தேடி செங்கல் கல்ல தூபம் காட்டி, ஆமாம், நல்லா நடத்தி இப்போ கீழே அவங்க பட்டியலே வருது, வரிசையாக வருது, பதவி ஆசையில் உட்காந்து இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, இங்கே விசாரித்து தேடாதவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய வார்த்தையை பேச மாட்டாங்க, ஆனால் இருதயத்துக்கு பக்கமாக இருக்கும் தேவன் அவர்களுக்கு வெளிப்படுகிறார். இன்னொருத்த யாருன்னு கேட்டிங்கன்னா தேவனை தேடவே மாட்டான், ஆனால் தேவன் வெளிப்படுவார். யார் இது சொல்லுங்க பாப்போம். எவ்வளவு தூரம் நீங்க அதை எப்படி புறஜாதியா இருக்கு? புறஜாதியா இருதயத்துக்கு பக்கமா தேவனுடைய வார்த்தை இருக்கு, வாய்க்கு தூரமா இருக்கு. விசாரித்து கேளாதவர்கள் அவங்க புறஜாதியா. இங்க விசாரிச்சு கேக்குறான், ஆனா ஆண்டவர் அவனுக்கு பக்கமா இல்லை, ஆனா இங்க ஒருத்தன் தேடவே இல்லை, ஆனா ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுறார். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய நாமம் விளங்காத ஜாதிக்கு இது வாங்கி இருக்கிறேன். இது யாரா இருக்கும்? சோத்திரம் பாருங்க, எத்தனையோ ஜாதிகள் இருக்கு, தேவனுடைய வார்த்தையை எத்தனை பேரும் வச்சிருக்காங்க. அதனாங்க அதான் என்ன, எந்த வரிசையில் வந்திருக்காங்க அவங்க? என்னுடைய நாமம் விளங்காத ஜாதி. சரி, என்ன நாமம் விளங்கியிருக்குது அது சொல்லுங்க பாப்போம். எந்த நாமம்
விளங்கலை?
விளங்காத நாமம் விளங்காத ஜாதி, எந்த நாமம் புரியல? அது அப்படி இல்லையே. என்னுடைய நாமம் விளங்காத ஜாதிக்கு இதோ இருக்கேன்னு சொல்கிறாரு. தேவனுடைய பேர் புரிஞ்சுக்கிறதுல பெரும் பிரச்சனை இருக்குது ஒரு ஜாதிக்கு. இல்லையா, எண்டுஸ் இல்லை அவன், எல்லாமே கடவுள்னு
சொல்கிறானே.
அவனுக்கு புரிஞ்சிருக்கு அதான் தேவனுடைய நாமம் புரியாத ஒரு ஜாதி இருக்குது. நீங்கள் வந்து வேதத்தை வந்து தினந்தோறும் படிக்கிறீங்க எல்லாம் சரிங்க, ஒரு நாளும் சிந்திச்சதில்லை, அது மட்டும் எனக்கு தெரியுது. ஒரு நாளாவது என்ன வாசிக்கும்போது புரியாதா? தேவனுடைய நாமம் யாருக்கு புரியல? இல்லையா, சிந்திக்கவே வேண்டாமே. தேவனுடைய நாமம் யாருக்கு புரியலன்னு அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாரு. நான் வந்து இந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து பக்தி வைராக்கியம் உள்ளவனாக இருந்தேன், இயேசுவின் நாமம் புரியாமல் இருந்தது. என்னுடைய நாமம் விளங்காத ஜாதின்னு யாருன்னு கேட்டிங்கன்னா யூதர்கள். ஆ இதான் இதான் யூதர்களுக்கு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துனா புரியாது. இன்றைக்கும் வந்து கிறிஸ்துவங்கள்லாம் ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் இருக்காங்க. அப்போ அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் இதோ இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்படின்னா அது யூதர்களுக்கு, இன்றைக்கி இருக்கிற எருசலேமில் இருக்கிற யூதர்களுக்கு, நம்மளுக்கு இல்லை. சரி, தேடாமலே கண்டறியப்பட்ட ஜனங்கள் யார்? என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன். ஆஹா, இஸ்ரவேல் இல்லை, இஸ்ரவேல் தான் கீழே வருது, முரட்டாட்டமுள்ள ஜனங்கள் வருது அவங்களுடைய காரியம். ஆ சோத்திரம். ஓஹோ, நானே சொல்லியிருந்தேன். அப்படின்னா தேவனே சில ஆளுகளை முன்குறிச்சு வச்சிருக்கார். தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள் இவங்க எங்கே போனாலும் தப்பிக்க முடியாது. ஆண்டவரை தேடவே மாட்டாங்க, ஆனால் இங்கே வாடான்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுவார், காதை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுவார். ஆ அப்போ வந்து தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஜனங்கள் விரும்புகிறனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, விரும்புகிற தேவனாலே ஆகும். ஆ, விளைய செய்கிற தேவனா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாக்கோப்பு இருக்கிறான், ஏசா இருக்கிறான், ஆனால் ஏசாவை வெறுத்து யாக்கோப்பை சிநேகிக்கிறார். அப்போ என்ன காரணம்? நன்மை தீமை தெரியறதுக்கு முன்னாலேயே ஒருத்தனை தள்ளிட்டார். அப்படி வந்து தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஜனங்கள் அப்படின்னு சொல்கிற வரிசையில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து தேவன் தெரிந்து கொண்டு அவர்களை எந்த சூழ்நிலைக்கு போனாலும் சரி அவங்கள விடமாட்டார். நான் தேவனை ஆரம்ப நாட்களில் தேடாமல் இருந்திருப்பாங்க, ஆனால் தேவன் பிடிச்சி கொண்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் அவனை ஆண்டவரை தேடுவாங்க. அப்படின்னா தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஜனம் அவங்க வந்து தேவனை தேடாமல் இருந்தாலும் அவர்கள் மேல் இரக்கமாக இருந்து அன்பாக இருந்து தேவன் அவர்களை தம்முடைய வசனத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கிறார். ஏசையா 2:1-4 வாசிப்போம். அதே தான் வாசிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எருசலேமுக்கும் சியோனுக்கும் அநேக ஜாதிகள் புறப்பட்டு படையெடுத்துட்டு வருவாங்க. அப்ப எருசலேம் சியோன் அப்படின்னா இந்த ரெண்டு ஊர்லயும் யார் இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, இது யாருடைய பட்டணம் எருசலேம்ங்கிறது சொல்லுங்க பாப்பா. இது இந்த எருசலேம்ல யார் அதிகமா குடியிருப்பாங்க? யூதர்கள். யூதா கோத்திரத்துக்கு சொந்தமானதுதான் எருசலேம். அப்போ இந்த யூதர்கள் தான் அதிகமாக அங்கே குடியிருப்பாங்க. ஆனால் மற்ற எந்த கோத்தத்தில் இருக்கிறவங்களும் எருசலேமில் குடியிருக்கலாம். ஆனால் சுதந்திர வீதத்தின்படி கிடைக்கப்பட்டது யூதா கோத்திரத்துக்கு எருசலேம். அப்போ இங்கே எருசலேமுக்கும் சியோனுக்கும் கடைசி நாட்களிலே அநேக ஜாதிகள் புறப்பட்டு வருவாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவன் உங்கள் கூட இருக்காருன்னு கேள்விப்பட்டோம், அதனால் நாங்களும் எருசலேமுக்கு போவோம். அப்போ அநேக ஜாதிகளும் எத்தனை ஜாதிகள் வருவாங்க? காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எருசலேம்லேருந்து கர்த்தருடைய வசனம் புறப்படுது, சியோன்லேருந்து தேவனுடைய வேதம் புறப்படுது. அதனால் நாம் இங்கிருந்தால் சும்மா இங்கே சும்மா இருக்க முடியாது. நாம் எல்லோரும் என்ன பண்ணுவோம்? நேராக எருசலேமுக்கு போவோம். இன்றைக்கெல்லாம் எழுத்தின்படியாக இருக்கிற கிறிஸ்தவர்கள் இன்றைக்கி நேராக எருசலேமுக்கு டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டு டூர் தான் போயிட்டு வர்றாங்க. ஆனால் அதனுடைய பொருள் என்னங்கிறது தெரியல. எருசலேம்னா கர்த்தருடைய வசனம், சியோன்னா தேவனுடைய பிரமாணம். அப்போ இன்றைக்கு அநேக ஜாதிகள் புறப்பட்டு எருசலேமுக்கு வர்றாங்க. வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய பட்டயத்தை மாற்றி அடிக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுடைய ஈட்டியும் மாற்றி அடிக்கிறாங்க. இனிமேல் நம்ம சண்டையே போடக்கூடாது அப்படிங்கிறதுல மனம் திரும்புகிறாங்க. இப்படியாக புறஜாதிகள் தேவனுடைய வார்த்தைக்கு பயந்து அல்லது கீழ்ப்படிந்து நேராக எருசலேமுக்கு வர்றாங்க. பத்தாவதுக்கு அவங்கள்ட்ட இருக்கிற பட்டயத்தையும் ஈட்டையும் மாற்றி அடித்து, இனி ஒரு நாளும் நாம் சண்டை போடக்கூடாது, நாம் சமாதானமாக இருப்போம், நாம் நேராக அங்கே போய் எருசலேம்லேருந்து தேவனுடைய வசனத்தை கேட்போம்னு சொல்லிட்டு அநேக ஜாதியை புறப்பட்டு வர்றாங்க. அஞ்சாம் வசனம் வாசிப்போம். ஏசியா 2:2. ஒரே ஒரு ஆள் மட்டும் வரமாட்டேங்க வம்சத்தார். என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, எருசலேமுக்கு நீங்களும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா அவன் என்ன சொல்கிறானா, நான் வர முடியாதுங்கிறான். அப்போ எருசலேமுக்கு போகிறது ஜாதியில் கண்டுபிடிச்சேன்னு இல்லை, இது யார் வர முடியாதுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். சரி, எருசலேமுக்கு எத்தனை ஜாதிகள் வர்றாங்கன்னு பார்ப்போம். சகரியா 8:20-23 வாசிப்போம். சகரியா 8:20-23 வரை. எருசலேமுக்கு போகிறதுக்கு வழி காமிக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு யூதர். 10 ஜாதி என்ன பண்ணிட்டான், ஒரு யூதனுடைய வஸ்திரத்தை பிடிச்சிட்டான். யூதனுடைய வஸ்திரம்னு சொன்னால் ஒரு யூதனுடைய நீதியின் கிரியைகளை பிடிச்சிட்டான். உனக்கு தான் எருசலேம் எங்கே இருக்குதுன்னு தெரியும், சியோன் எங்கே இருக்குதுன்னு தெரியும், அதனால தான் உங்கள் ஊர் ஜனங்க தான் உங்களை சேர்ந்தவங்க தான் எருசலேமில் நிறைய இருக்காங்க, அதனால எங்களுக்கு வழி காமி அப்படின்னு 10 ஜாதிகள் வஸ்திரத்தை பிடிச்சிட்டு நேராக எருசலேம் போய் சேர்ந்துடுறாங்க. அப்போ ஒரு யூதன் ஆச்சுங்களா. அப்புறம் பத்து ஜாதியில் பத்து பேர், அப்போ பதினொன்று ஆச்சு. ஒரு ஆள் வரமாட்டேங்கிறா, யார் அது? அதான் யாக்கோபின் சந்ததி. யாராக இருக்காது? ஒரு யூதன். ஆச்சுங்களா, பத்து ஜாதி. இதுக்கடையில் ஒரு வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 32:8 வாசிப்போம். உபாகமம் 32:8. அப்போ மொத்தம் உலகத்தில் இருக்கிற எல்லைகள் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 12. உலகத்தில் இருக்கிற மொத்த ஜாதியில் எடுத்தோம்னா 12 வகையை பிரிச்சிடலாம். அதில் ஒருத்தன் யூதா. பாக்கி இருக்கிறது 10 ஜாதிகள், புறஜாதிகள். இந்த 10 புறஜாதியில் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு யூதனை பிடிச்சிட்டு நேராக எருசலேமுக்கு வந்தாச்சு. ஒருத்தன் மட்டும் வரமாட்டேங்கிறான். யார் அவன்? யாக்கோபின் வம்சத்தார். அதான் யார் கரெக்டான அடையாளம் சொல்லுங்கள் பார்ப்போம். யாருங்கிறது இப்போ கண்டுபிடிக்கணும். அப்படின்னா தேவனுடைய வார்த்தைக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா வரமாட்டான், ஆனால் புறஜாதிக்கு சீக்கிரம் வந்துடுவாங்க. ஏன்னா அவனுக்கு வந்து இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. அதனால் புறஜாதிகள் சீக்கிரமாக ஆண்டவர் சமூகத்துக்கு வந்துடுவாங்க. கிறிஸ்தவங்க தான் யாருன்னு கேட்டிங்கன்னா மதம் மாறினவங்க. உன்னை விட்டுட்டு மாய்மாலத்துக்கு மாறி இருக்காங்க பார்த்தீங்களா. மதம் தான் மாறி இருக்காங்க, தேவனுடைய வார்த்தைக்கு மாறல. ஆமாம், மனம் மாறல, மதம் தான் மாறி இருக்காங்க. அந்த ஆசரிப்பு முறையிலிருந்து ஆச்சாரங்கள்லேருந்து, ஆமாம் இல்லை, இந்து முறையினுடைய ஆச்சாரங்கள்லேருந்து மாறி கிறிஸ்தவ மதத்தினுடைய ஆச்சாரத்துக்கு தான் வந்திருக்காங்க ஒழிய, தேவனுடைய வார்த்தை இருதயத்துக்கு இன்றைக்கும் தூரமாக இருக்குது. மதம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய வார்த்தைகள் வாய்க்கு மட்டும்தான் சமீபமாக இருக்கும். மதத்தின் அடிப்படையில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்குமே தேவனுடைய வார்த்தை வாய்க்கு தான் பக்கமாக இருக்கும், ஆனால் இருதயத்துக்கு தூரமாக இருக்கும். அப்போ இங்கே இருதயத்துக்கு பக்கமாக இருக்கிற ஜனங்க சீக்கிரம் வந்துடுறாங்க. இந்த யாக்கோவின் வம்சத்தா அப்படின்னா தேவனுடைய நாமத்தை தரித்து கொண்ட ஜனங்கள் இந்து மதத்துலேருந்து அல்லது மற்ற மதங்கள்லேருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாறியிருக்காங்க பார்த்தீங்களா. இவங்க மதம்தான் மாறியிருக்காங்க, ஏன்னா தேவனுடைய வார்த்தையை இருதயத்துக்கு கொண்டு போகலை. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வரமாட்டேங்கிறாங்க. வராமல் என்ன சொல்கிறாங்க, நிறைய சாக்கு பக்கம்லாம் சொல்கிறாங்க, இது இப்படி இருக்குது, அது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தேவனுடைய வார்த்தைகளை பேசி பேசி பேசியே வந்து ஆயுசை கழிச்சிருவாங்க. கிரியே இருக்காது. மீகா 4:1-3 வாசிப்போம். மீகா 4:1-3.
ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதத்தின் கொடிமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் அதிகரித்து ஓடி வருவார்கள். திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழியை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளை நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எத்தனிலிருந்து கர்த்தருடைய வசனமும் இருப்பதும் அவர் திரளான ஜனங்களுக்கு நியாயம் தீர்த்து தூரத்தில் உள்ள பலத்த ஜாதிகளை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்டிகளாகவும் தங்கள் வீட்டுகளை அறிவாள்களாகவும் அடிப்பார்கள். நடப்பார்கள். நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு எத்தனைக்கும் உள்ள சதா காலங்களில் நடப்போம். கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், அந்நாளிலே நான் நொந்தியானவனை சேர்த்து தள்ளுண்டவனையும் தீங்கு அனுபவித்தவரையும் கூட்டிக் கொண்டு நொந்தியானவனை மீதியான ராஜாவாகவும் வைப்பேன். அவர்கள் பேரில் கர்த்தர் சீயோன் பர்வதத்திலே இது முதல் என்றென்றைக்கும் ராஜாவாய் இருப்பார்.
போதும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து சியோனுக்கு வரும்போது ஒவ்வொருவருக்கும் இலைப்பாறுவதற்கு ஏற்றபடி ஒரு திராட்சை செடியை கொடுக்குறாரு. என்ன திராட்சை செடின்னா என்ன அர்த்தம்? ஊழியம் இல்லை, அது இல்லை. அப்புறம் வந்து நொண்டியானவன், நொண்டியானவன்னா இடறி விழுகிறவன், எல்லாராலும் எல்லா சபையினாலும் தள்ளப்பட்டவன், நீ எதுக்கும் லாய்க்கு இல்லை, ஊழியத்துக்கு லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் எருசலேமுக்கு வந்துடுவாங்க. இப்போ திராட்சை செடியின் கீழ் வரவழைக்கப்படுவார்கள் அப்படின்னா, ஏசையா 65 9 வாசிப்போம். இல்லை 8:9.
கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஒரு திராட்சை குலையில் ரசம் காணப்படும் போது அதை அழிக்காதே, அதிலே ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லுகிறபடி நான் என் ஊழியக்காரர்கள் நிமித்தம் அனைத்தையும் அழிக்காதபடி செய்வேன். யாக்கோபிலிருந்து ஒரு வித்தையும் யூதாவிலிருந்து என் மலைகளை சுந்தரிப்பவரையும் எழும்பு பண்ணுவேன்.
அப்போ திராட்சை செடின்னு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, திராட்சை செடியில் ரசம் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு மனுஷங்கிட்டையும் என்ன நற்கிரியல் இருக்கும். ஆமாம். அப்போ எருசலேமுக்கு வந்தால் அவன் திராட்சை செடியினுடைய நல்லா தங்கணும். திராட்சை தோட்டத்துக்கு போனவங்களுக்கு தெரியும் திராட்சை தோட்டம் எவ்வளோ குளுமையாக இருக்குன்ட்டு. யார் எத்தனை பேர் திராட்சை தோட்டத்துக்கு போயிருக்கீங்க? திராட்சை தோட்டங்கிறது இந்த கல் கால்களை வச்சு 5 அடி 6 அடி உயரமாக வச்சு பந்தல் போட்டு விட்டுருப்பாங்க. எங்கேயுமே இடம் சூரிய வெளிச்சமும் வராது. அந்த இலை போய் போய் எல்லாம் இலையாக இருக்கும். அந்த பழம் காய்க்கிறது வந்து மேலேருந்து கீழே காய்க்கும். நல்லா சாப்பிட முடியாதாங்க, குளிக்குமாச்சேன், அதான பிரச்சனை. குளிக்குமா, இன்னும் சாப்பிட முடியாது. அது பழுத்ததெல்லாம் வந்து கரெக்டாக அது கவனமாக அவங்களுக்கு எடுக்க தெரியும். புதுசாக போகிறவங்க வந்து எடுக்க முடியாது. அப்போ தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு வந்த உடனே ஆண்டவர் கொடுக்கறது
என்னன்னா,
தெரியல என்னன்னு இருக்கும். அப்போ எருசலேமுக்கும் சியோனுக்கும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகளுக்கும் பிரமாணத்துக்கும் வந்த உடனே ஆண்டவர் செய்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு ஒரு திராட்சை செடியை கொடுத்துருவார். அப்படின்னா ஏதோ ஒரு நற்கிரியைகள் அவங்ககிட்ட இருக்கும். அந்த நற்கிரியை வச்சு அவன் கொஞ்சம் கொஞ்சமாக
முன்னேறுவான்.
சாப்பிட்டா தெரியும், அந்த பழத்தை சாப்பிட்டா இது என்ன கிரியன்னு தெரியும். அதான் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்கிறாரு, அத்தி மரத்தில் திராட்சை பழங்களை பறிப்பீர்களா, அப்புறம் திராட்சை பழம் வந்து திராட்சை பழம் வந்து புளிப்பாக இருக்கிறது. சிலருடைய திராட்சை செடி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, சோதன் குமாராலும் இருக்கிற தாழ்ந்த ஜாதியான திராட்சை செடியாக இருக்கிறது. ஆமாம், உயர்குல நற்குற திராட்சை செடி அப்படின்னா நல்ல நிலைமையில் ஆண்டவர் வச்சார். ஆனால் இன்னைக்கு அந்த திராட்சை செடி சோதவன் குமாராவோட ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஆமாம், அப்படி இன்றைக்கு நற்கிரியல் பார்த்தீங்கன்னா நல்ல கிரியல் இல்லை, நேராக கெட்ட கிரியலாக தான் வருது. ஆமாம். அப்போ புறஜாதிகள் வந்து ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போது அவன் பட்டயத்தை வந்து மண்வெட்டியை அடிச்சிட்றான். அப்படின்னா மற்றவங்களை குற்றம் சொல்கிறத விட்டு போட்டு நாம் முதல்ல கீழ்ப்படிவன் சொல்லிட்டு அவன் கீழ்ப்படுகிறான். அப்போ அந்த மண்வெட்டியை வச்சு என்ன பண்ணுறான்னா, அவன் அந்த திராட்சை செடிக்கு தண்ணி பாய்ச்சிறான். நம்ம என்ன பண்ணுறானா, நீ ஒழுங்காக இருக்கிறியா, நீ ஒழுங்காக இருக்கிறியா, எங்கிட்ட ஆண்டவருடைய வார்த்தை இருக்குது, பட்டயம் இருக்குது, எனக்கு தெரிஞ்சது உனக்கு தெரியுமா, இதான் இதுதான் பட்டயங்கிறது. அந்த பட்டயத்தை மண்வெட்டியை அடித்தோம்னா, ஆமாம், நம்ம வந்து யாரையும் குற்றம் சொல்லக்கூடாது, நம்மளே ஒழுங்கில்லை, அதனால் நம்ம முதல்ல கீழ்படிவோம். உனக்கு இந்த வசனம் தெரியுதா, அது உனக்கு அந்த இது தெரியுமா, இது தெரியுமா, நான் இவ்வளோ படிச்சிருக்கிறேன், எனக்கு இவ்வளோ பட்டம் இருக்குது அப்படின்னு நாம் தெரியாமல் நம்ம நற்கரிகளை மற்றவர்களுக்கு செய்து காண்பிக்கணும். அப்போ வேதத்தில் இது தெரியுமா அது தெரியுமான்னு சொல்லி கேட்டால் எல்லாத்துக்குமே எல்லாமே தெரியாது. அப்போ தெரிகிறவங்க என்ன செய்யணும்னா, அது பேச்செலவில் இல்லாமல் கிரியில் கொண்டு வரணும். அப்போ தேவனுடைய வார்த்தையில் நம்ம கடிந்து கொண்டு தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போது நம்மளுடைய அறிவை தீமை செய்கிற காரியங்களுக்கு பயன்படுத்தாமல் அதை நன்மையான காரியங்களுக்கு பயன்படுத்தணும். அப்படி நாம் மாற்றி அடிக்கணும். இப்போது பட்டயத்தை வந்து மண்வெட்டியை அடிக்கணும்னா பட்டயம் நீளமாக இருக்கும், அது மண்வெட்டினா அது வளைச்சி அடிக்கணும். அப்போ சாதாரணமாக வளைக்க முடியுமா? ஆமாம், அதுக்கு நேராக பட்டறையில் போடணும். ஆமாம், நெருப்பில் போடணும், நெருப்பில் போட்டு தான் அதை அடிக்க முடியும். அப்போ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டம் வரும். எப்படி நம்முடைய அந்த அறிவு எல்லாத்தையும் வேற ஒரு காரியத்துக்கு பயன்படுத்தினா நம்ம கீழ்ப்படிய முடியுமா? நம்முடைய இருதயம் அவ்வளோ கஷ்டப்படும். நம்முடைய இருதயம் மற்றவங்களை குற்றம் சொல்கிற வேலையை நிறுத்திட்டு முதல்ல நாம் அதை கீழ்ப்படின்னு சொன்னால் எப்பா எப்படி ஆகும், கஷ்டமான வேலையாக இருக்கும். ஆமாம், கேரளாவிலையும் தூத்துக்குடி திருநெல்வேலி நாகர்கோவில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பட்டயம் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஆமாம், அந்த ஊருக்காரங்களுக்கு தெரியும் பட்டயம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், பேச்சு வந்து அவ்வளோ நுணுக்கமாக இருக்கும். அங்கே இருக்கிறவங்கலாம் சொல்லுவாங்க, இந்த பக்கம் இருக்கிறவங்கள பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இல்லை இல்லை இவங்கெல்லாம் குறை மாசத்தில் பிறந்தவனுங்க சொல்லுவாங்க. பேச்சு திறமை இல்லாதவங்களை, ஞானமாக பேச தெரியாதவங்களை மற்ற ஜனங்கள் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, பட்டயத்தை ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிறவங்க சொல்கிறது இவங்க குறை மாசத்தில் பிறந்திருக்காங்க. ஆனால் இவனுங்க மம்பட்டியை வச்சு வேலை செஞ்சு அவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலைகள் செஞ்சிட்ருக்காங்கிறது அவனுக்கு தெரியாது. அப்போ ரொம்ப ஞானமாக பேசுகிறவனுக்கு பார்த்தீங்கன்னா எந்த காரியமும் வாய்க்காது. அவன் முழு அறிவும் வந்து ஒருத்தனை வந்து தாக்கிறதுக்கு பேசுறதுக்கு ரொம்ப ஞானமாக செய்கிறதுக்கு தான் வந்து முழு அறிவும் அந்த வார்த்தைகள்னால் மற்றவர்களை காயப்படுத்துறதுக்கு தான் பயன்படுத்துகிறான ஒழிய, அந்த அறிவெடுத்து தன்னுடைய வாழ்க்கைக்கு ஆக்கப்பூர்வமான காரியத்தை செய்யணும்னா அது வராது. ஏன்னா பட்டயத்தை தான் டெய்லி உட்காந்து தீட்டிகிட்டு இருப்பான். இவனை எப்படி பேசலாம், இன்றைக்கி வாச சங்கீதம் கூட எப்படி துன்மார்க்க என்ன பண்ணுவான், எப்படி பட்டயத்தை எப்படி எப்படி வில்லா வளைப்பான், எப்படி வந்து கசப்பான வார்த்தைகளை போட்டு எப்படி பேசலாம். ஆனால் அந்த காரியத்தை மண்வெட்டியை மாற்றி அடித்தா எப்படி இருக்கும், நான் முதல்ல கீழ்ப்படியும், நம்ம அதுக்கு மாதிரியாக இருக்கணும் அப்படிங்கிற பழக்கம் வந்து வரவே வராது. ஆனால் புறஜாதிகள் சீக்கிரமாக மாறிடுவாங்க. கிறிஸ்தவங்க அவ்வளவுதான். ஆமாம், ஆண்டவரே வந்தாலும் சரி நாங்கள் மாறமாட்டேன்னு. எஸ் எரேமியா 50வது அதிகாரம், எரேமியா 50வது அதிகாரம் 4-8 வாசிப்போம்.
அவர்களும் யூதா புத்திரரும் ஏகமாய் அழுது நடந்து வந்து தங்கள் தேவனாய கர்த்தரை கேளுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். மறக்கப்படாத நித்திய உடன்படிக்கையினால் நாம் கர்த்தரை சேர்ந்து கொள்வோம் வாருங்கள் என்று சியோனுக்கு நேராய் முகங்களை திருப்பி சியோனுக்கு போகிற வழி எது என்று கேட்டு விசாரிப்பார்கள். என் ஜனங்கள் காணாமல் போன ஆடுகள், அவருடைய மேய்ப்பர்கள் அவர்களை சிதறப்பண்ணி பருவங்களில் அலைய விட்டார்கள். ஒரு வகையிலிருந்து மறுமகைக்கு போனார்கள், தங்கள் துருவத்தை மறந்து விட்டார்கள். அவர்கள் கண்டுபிடித்தவர் அவர்களை கண்டுபிடித்துள்ள எல்லாரும் அவர்களை பற்றித்தார்கள். உடைய சத்துருக்கள் எங்களில் குற்றமில்லை, அவர்கள் நீதி வாசஸ்தலத்தில் இல்லை. கர்த்தருக்கு விரோதமாக தங்கள் பிதாக்கள் நம்பின கர்த்தருக்கு விரோதமாகவே பாவம் செய்தார்கள் என்றார்கள்.
இங்கே பார்த்தீங்கன்னா யூதா கோத்திரத்தை சேர்ந்தவங்களும் யூதர்களும் பல ஜாதிகளுக்குள்ள செதறி இருக்காங்க. அப்போ எல்லாரும் எருசலேமுக்கு ஓடுறாங்க, புறஜாதிகள் 10 புறஜாதிகளும் பட்டயத்தை எடுத்துகிட்டு போகிறான். பாதி வெளியில் என்ன பண்ணுறான், ஐயோ இதனால் நம்மளுக்குள்ள பிரச்சனை வரும், இந்த சண்டையெல்லாம் நம்ம போட்டுக்குவோம், நீ நம்ம சண்டையே போடக்கூடாது, நம்மளாம் ஒற்றுமையாக இருக்கணும்னு அவன் பட்டயத்தை மம்முட்டியை அடிச்சுட்டு உடனே மம்முட்டியை தோல் மேலே போட்டு அங்கே போகிற நேராக போனான்னா சரி எல்லாம் மம்முட்டியோட வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பார்க்குறாரு. எல்லாத்துக்கும் ஒரு திராட்சை செடியை கொடுத்துட்றாரு. இப்படி எருசலேமுக்கும் சியோனுக்கும் எல்லா ஜாதிகளும் படையெடுத்து ஓடிட்டு இருக்காங்க, ஒருத்தன் வரமாட்டேங்கிறான். ஆனால் இந்த சகல ஜனங்களுக்குள்ளும் சிதறி இருக்கிற இந்த யூதர்கள் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை நேசித்து அந்த ஆவிக்குரிய நிலைமையில் யூதனுடைய நிலைமைக்கு மாறணும்னு நினைக்கிறவங்க பல இடங்களில் சிதறி இருப்பாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இவங்களும் நேராக எருசலேமுக்கு சியோனுக்கு போகிறாங்க. இவங்க எப்படி போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இவங்க யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடிக்கல, இவங்க எல்லாத்துக்கிட்டையும் கேட்குறாங்க சியோனுக்கு போகிற வழி எது அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையை நாம் எப்படி அறிஞ்சிக்கிறது, ஆமாம் தேவனுடைய பிரமாணத்தை நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத ஒவ்வொருத்தருகிட்டையும் கேட்டு கேட்டு போகிறாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா எப்படி போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அழுதுட்டு போகிறாங்க. ஐயோ இவ்வளவு நாள் எங்களுக்கு இது தெரியாமல் இருந்தது, எங்களையெல்லாம் ஆத்மாக்களை செதறடிச்சிட்டாங்களே, நாங்கள் இந்த சபைக்கு போனோம் அந்த சபைக்கு போனோம் எங்களுக்கு யாருமே இந்த வார்த்தைகளை சொல்லி கொடுக்கலையே, நாங்கள்லாம் வந்து சிதறடிக்கப்பட்ட ஆடுகளைப் போல பல சபைகளுக்கு போய் செதறி செதறி போய் இருந்தும் கூட தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு ஒழுங்காக யாருமே எங்களுக்கு சொல்லி கொடுக்கல, இப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சிருக்குது எல்லா ஆளுங்களும் எருசலேமுக்கு ஓடுறாங்க, எல்லா ஆளுங்களும் தேவனுடைய வார்த்தைக்கு வர்றாங்க, அப்போ நாங்களும் எருசலேமுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருட்டையாக வழி ஏது போகிற வழி ஏதுன்னு கேட்டு 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 அழுதுகிட்டே வர்றாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்களுடைய ஆசீர்வாதத்தை எத்தனையோ நாளை இழந்து காணாமல் போன ஆடுகளைப் போல பல இடங்களுக்கு அலைஞ்சு 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 போனதில் தேவனுடைய வார்த்தை யாருமே ஒழுங்காக சொல்லிக் கொடுக்கல. தேவனுடைய வார்த்தை பிரசங்கம் பண்ணுறது இதுவரைக்கும் புரியலை. அப்போ இப்படி தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிற ஜனங்கள் உலகம் முழுவதும் செதறி இருக்காங்க. அப்போ அந்த ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை அறிந்து உணர்ந்து கொள்ளும் போது உடனே கேட்குறாங்க இதை குறித்து மேலே எங்கே தெரியலாம், இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம், உண்மையான தேவனுடைய பிரமாணம்னா என்ன, தேவனுடைய வார்த்தைனா என்ன அப்படின்னு கேட்டு 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 அழுது 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 அவங்க நேரம் தேவனுடைய வார்த்தைக்கு வந்துடுறாங்க. அப்போ வராமல் இருக்கிற ஒரே ஒரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த முரட்டாட்டம் பிடிச்சவன். முரட்டாட்டம் பிடிச்சவன் எப்படி வரமாட்டேங்கிறான்னு கேட்டிங்கன்னா ஏசு 65 வாசிப்போம். போதும் அதுக்கு அடுத்தது போதும் போதும். நலமல்லாத வழியிலே தங்கள் நினைவின்படி நடக்கிற முரட்டாட்டமான ஜனம் அப்படின்னா இவருடைய இருதயம் தேவனை விட்டு தூரமாக வளைய இருக்குது, தேவனுடைய வார்த்தை வாய்க்கு சமீபமாக இருக்குது, வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா தங்களுடைய நினைவுகளின்படி தான் நடக்கிறாங்க. அப்போ தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் இல்லாதனால இவங்க வந்து முரட்டாட்டம் உள்ள ஜனன்னு ஆண்டவர் சொல்கிறார். அந்த ஜனங்கள் என் சன்னதியிலே நித்தம் எனக்கு கோபம் உண்டாக்கி, நித்தம் கோபம் உண்டாக்கினா தினந்தோறும் ஆராதனை காலையில் சாயந்தரம் ஜபம் எல்லாம் நடக்கும். ஆனால் இருதயம் ஆமாம் இங்கே எங்கேயோ இருக்குது இருதயம். செங்கல்கள் மேல் தூபம் காட்டி அப்படின்னா பிரசங்கம் இங்கிலீஷ் பைபிளில் அதுக்கு எப்படி எழுதியிருக்கேன்னு செங்கல்கள் மேல் தூபம் காட்டினா பிரசங்கம் பண்ணுறதுக்கு பெரிய ஒரு பிரசங்க மேடை தான் கட்டணும், சிமெண்ட்லேயே வச்சு கட்டின பிரசங்க மேடை இருந்தால் தான் நான் பிரசங்கத்துக்கு வருவேன். இந்த மாதிரி டேபிள் இதெல்லாம் போட்டு சும்மா மைக்கெல்லாம் கொடுத்து பேச சொன்னால் நான் வரமாட்டேன். அதுக்கப்புறம் பிரேத குண்டை குழியில் அண்டையில் உட்காந்துனா அடக்காராதனை பண்ணி அதுக்கப்புறம் ஆன்லைன் பெயர் நடத்தி அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை சிந்திக்க மாட்டாங்க, சிந்திக்க மாட்டாங்க, ஆனால் வாயிலெல்லாம் பேசிட்டு தான் இருப்பாங்க. அதான் பண்டிகரச்சின்னு சொன்னால் அசை போடாது அப்படின்னா சிந்திக்காதுன்னு அர்த்தம். ஆனால் வாயில் மட்டும் பேசிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி வார்த்தைகளை சாப்பிட்டு அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு பட்டம் பதவி இருக்கும். அதுக்கப்புறம் அப்படின்னா இந்த அளவுக்கு வளர்ந்தாச்சுன்னா நீ உனக்கு இந்த பதவி. முதல் வரிசையில் உட்கார்றவங்க, ரெண்டாவது வரிசையில் உட்கார்ந்துடுறவங்க, ஸ்டேஜில் உட்கார்றவங்க, இப்படி பலவிதமான புரசத்தவான்களுடைய வரிசைகள் இருக்குது. ஒவ்வொரு சபையில் ஒவ்வொரு மாதிரி இருக்குது, அது பல சபைகளுக்கு போனவங்களுக்கு தெரியும். அப்படின்னா பெரிய பாஸ்டர் உட்காந்து சாப்பிட்றதுக்கு இந்த இடம், பெரிய பாஸ்டருக்கு தங்குறதுக்கு இங்கே இடம், அதுக்கு அடுத்த பாஸ்டர் தங்குறதுக்கு வேறு இடம், அப்படி ஃபஸ்ட் கிளாஸு, செகண்ட் கிளாஸு, தேர்ட் கிளாஸுன்னு சொல்லி போட்டு எல்லாம் வரிசைகளை பிரிக்கிறதுக்கு இவங்களே எல்லாமே பிரித்து வச்சுக்கிறது. ஆமாம், எல்லா வேலைகளையும் இவங்களே பண்ணிக்கிறது. கடைசியில் கேட்டால் நீங்கள் இங்கே வரக்கூடாது, இவங்ககிட்ட நீங்கள் பேசக்கூடாது, இன்னும் நீங்கள் அந்தளவுக்கு வளரல அப்படின்னு அவங்களே எல்லாம் பிரித்து பிரித்து விரித்து பரிசுத்தத்தை அவங்களே கூட கூட போட்டுக்கிட்டாங்க. ஆ, ஆ போதும். இப்படி வந்து இவங்களுக்குள்ளேயே பரிசுத்தத்தை அளவு வச்சு பதவிகளை வச்சதுனால ஆண்டவர் அதை கொடுக்கல. அதனால் ஆண்டவர் வந்து பயங்கரமாக இவங்க மேலே கோபப்படுறாரு. ஆ, அதுக்கடுத்தது வாசிப்போம். ஆமாம், போதும். இப்போ முற்பதாக்கள் செஞ்ச எல்லா சாபமும் இந்த கடைசி நாட்களில் வர்ற இந்த தலைமுறை மேலே ஆண்டவர் கொண்டு வந்து கேட்குறாரு. அப்போ கொஞ்சமாக சிந்திக்கிறாங்களா, தியானிக்கிறாங்களான்னா கிடையாது. எல்லாம் பதவி தான், பட்டம் தான், தேவனுடைய வார்த்தை வாய்க்கு மட்டும்தான் பக்கம், இருதயத்தில் ஒன்றுமே கிடையாது. இப்படியாக இருந்து அனுதினமும் தேடுற ஜனங்கள், முரட்டாட்டம் உள்ள ஜனம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய வார்த்தைக்கு வரவே மாட்டாங்க. எருசலேமுக்கும் வரமாட்டாங்க, சியோனுக்கும் வரமாட்டாங்க. கடைசியில் ஆண்டவர் இவங்களை எங்கே கொண்டு போகிறாருன்னு கேட்டிங்கன்னா பத்தாம் வசனம் வாசிப்போம்.
நீங்கள் உங்கள் நாமத்தை சாப வார்த்தையாக பின்வைத்து போவீர்கள்,
கர்த்தராகிய ஆண்டவர் உன்னை கொன்று போட்டு தம்முடைய ஊழியக்காரருக்கு வேறே நாமத்தை தரிப்பார்.
போதும் போதும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த முரட்டாட்டம் உள்ள ஜனத்தை ஆண்டவர் கூட்டிகிட்டு போய் போய் என்ன பண்ணுறாருன்னா, கொண்டே ஆகோரின் பள்ளத்தாக்குங்கிற ஒரு பள்ளத்தாக்கில் கொண்டே விட்டுறாரு. ஆகோரின் பள்ளத்தாக்கு போனோன்னா இந்த தேவனை எருசலேமுக்கு சியோனுக்கு வந்திருக்கிற ஜனங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விருந்து நடக்குது. இங்கே ஆகோரின் பள்ளத்தாக்கில் பார்த்தீங்கன்னா அவங்கள எல்லாத்தையும் கொண்டு போய் நியாய தீர்ப்பு கொடுத்து இங்கே விருந்தில் வந்து சியோன்லேயும் எருசலேம்லேயும் விருந்தினால் சாப்பிட்டுட்டு நல்லா சந்தோஷமாக ஆடி பாடிட்டுருப்பாங்க. இங்கே ஆகோரின் பள்ளத்தாக்கில் போயிருந்து இங்கேயும் ஆட்டம் பாட்டமெல்லாம் நடக்கும், ஆனால் எல்லாம் அழுகையின் பாட்டு, புலம்பல் பாட்டு. அப்போ தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் இருந்தால் தானே ஞானமாக சிந்தித்து தியானித்து தேவனுடைய வார்த்தையில் சந்தோஷப்பட முடியும். அதை விட்டு போட்டு ஏதோ ஒரு வயிற்று பிழப்புக்காக ஏதோ பேருக்குன்னு ஏதோ நேரம் போக்குறதுக்குன்னு வந்து 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 கடைசியாக ஆகோரின் பள்ளத்தாக்கு அப்படின்னா அந்த ஆக்கானை வந்து அந்த இடத்துல தான் கல் எறிஞ்சுது. அந்த இடத்துல வந்து அந்த பள்ளத்தாக்கில் என்னமோ நல்லா இருக்குது, ஆனால் தேவனுடைய சாபமும் நியாய தீர்ப்பும் வந்து அவர்கள் புலம்பி வேதனையிலே புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தை இருந்தாதான் ஒரு மனுஷனுக்கு உண்மையான சந்தோஷம் இருக்கு. தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் இல்லாமல் இருந்தால் சந்தோஷம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் சந்தோஷம்னா அது இல்லை. அப்போ தேவனுடைய வார்த்தையை வாய்க்கு சமீபமாக வைத்து கொண்டு தேவனுடைய வார்த்தையை இருதயத்துக்கு தூரமாக வைத்திருக்கிறவர்களுக்கு தேவனுடைய எல்லா காரியங்களையும் பேசுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க, ஆனால் சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. ஆனால் தேவனுடைய வார்த்தையை பேச மாட்டாங்க, படிக்க மாட்டாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தை எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இருதயத்தில் இருக்கும். அதனால் புறஜாதிகளை பார்த்து நாம் மட்டமாக நினச்சிக்கக்கூடாது. ஆராதனைக்கு போகாதவங்களை பார்த்து மட்டமாக நினச்சிக்கக்கூடாது. வேதத்தை படிக்காதவங்க, வேதம் இல்லாத ஜனங்களை பார்த்து, இந்து விக்கிரகங்களை வணங்குறவங்களை பார்த்து நாம் தரக்குறைவாக நினச்சிக்கூடாது. காரணம் என்னென்னா, நாமளும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தோம். ஆண்டவர் நம்மளையே பிடிச்சி அங்கேருந்து கொண்டு வந்திருக்கார். அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் தெரிஞ்சதுனால உடனே ஊரவே மனம் திருப்பணும்னு சொல்லிட்டு நாம் போனோம்னா மனம் திருப்ப முடியாது. ஆமாம். அப்போ தேவனுடைய வார்த்தை எல்லாருடைய இருதயத்திலையும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். சிலர் அதை பயன்படுத்தி தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டிருக்காங்க. ஆனால் ஆசீர்வாதம் பெறாத ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் இல்லாமல் வாய்க்கு மட்டும் வச்சுக்கிட்டு வட சுட்டுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது. ஆமாம். அந்த வடை சுடுற வடை மட்டும் விற்றா ஏதோ வியாபாரத்தில் கொஞ்சம் கிடைக்கும், ஆனால் இருதயத்தில் ஒன்றும் இல்லையே. அதனால் தேவனுடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும், இருதயத்துக்கு கொண்டு போகணும். இருதயத்துக்கு கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணுறது, வாசிக்கணும், சிந்திக்கணும், தியானிக்கணும். அப்போ தான் இதில் ஆமாம் இருதயத்தில் சிந்தித்து தியானித்து செயலில் கொண்டு வரணும். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை வாசம் பண்ணும். அப்போ தேவன் வந்து இருதயத்தை பார்க்குறார், மனசை முகத்தை தான் பார்க்குறான். இன்றைக்கி நிறைய பேருடைய முகம் வந்து சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு
கேட்டிங்கன்னா,
இல்லை ஞானமாக பேச முடியலன்னா இருதயத்தில் அங்கே ஒன்றும் இல்லை. ஆமாம். மனசு சந்தோஷமாக இருந்தால் போது சரீரம் முழுவதும் ஆரோக்கியமாக இருக்கும். மனசு கெட்டு போச்சு அவ்வளோதான், சரீரமும் அப்புறம் டாக்டர்கிட்ட தான் போகணும். ஆமாம். மனசு அதான் தைரியமாக இருக்கணும், தைரியமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த தைரியம் எங்கேருந்து வருதுன்னா, தேவனுடைய வார்த்தை இருந்தால் தான் தைரியம் இருக்கும். அது இல்லையா அப்புறம் அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. நிறைய பேருக்கு நோய் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த நோயாளியை கொண்டு போய் டாக்டர்கிட்ட கொடுத்தா அவனுக்கு ஒன்றுமே இல்லைப்பா, நீ கவலைப்படாத, நீ ஏன் இது பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சமாதானமாக சந்தோஷமாக நிறைய வார்த்தைகளை பேசினா போதும் அவன் ரொம்ப நல்ல ஆரோக்கியமாக
இருப்பான்.
ஆமாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை இருக்குது இருக்குதும்பாங்க, பேச்சளவில் தான் இருக்குது மொழிய, இருதயத்தில் கிரியில் இல்லை. அதனால் முகமும் செத்து போயிடுது, செய்கிற வேலையும் ஒழுங்காக வரமாட்டேங்குது, மற்றவங்கிட்ட பேசுகிறதுலேயும் தடுமாறுறோம். இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இல்லாதனால எந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்குன்னு அவங்கவுங்களுக்கு தெரியும். அதனால் நாம் என்ன பண்ணணும், தேவனுடைய வார்த்தையை தினந்தோறும் வாசிக்கணும், சிந்திக்கணும், தியானிக்கணும். அப்படி இருந்தால் நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். தேவன் இருதயத்தை பார்க்குறார், இருதயத்தை பார்த்துட்டு தான் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறார். சிந்திக்க முடியலன்னா அப்போ ஆண்டவர் சிந்திக்க வைப்பார். பத்து நாள் படுக்க போட்டாருன்னா ஓஹோ இப்போதான் சிந்திக்க முடியும். எதனால் அப்படி வந்துச்சு, இதனால் வந்துச்சு, காரணம் என்ன, அப்போ தான் சிந்திக்க தோணும். அப்போ சிந்திக்கிறதுக்கு வரலனா ஆண்டவர் சிந்திக்க வைப்பார். ரெஸ்டர் நல்லா இருக்குமா? ஆனாலும் ஆண்டவருடைய வசனமாவது படிக்கலாமல்ல, அதனால் சிந்திக்க வைக்கிறதுக்கு ஆண்டவர் அப்படியும் செய்வார். அதனால் நம்ம நல்லா இருக்கும்போது தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து சிந்திச்சோம்னா, அதுக்கு உபாசம் தான் போடணும், அதுக்கு உபாசம் தான் போடணும். முதல்ல வந்து தேவனுடைய வார்த்தையை சிந்திச்சு தியானிக்கிறதுனால அந்த தேவனுடைய வார்த்தை உள்ளே போகிறதுக்கு இடம் இருக்குதான்னு முதல்ல பார்க்கணும். அங்கே இருதயத்தை பெரிய குப்பத்தொட்டியாக வச்சுக்கிட்டு இதை போய் சிந்திக்கிறேன்னா எங்கே சிந்திக்கணும்னு சிந்திக்க முடியாது. அங்கே முதல்ல வந்து மனந்திருக்கணும். ஆமாம், முதல்ல மனந்திருக்கணும். மனம் திரும்பி பாவத்தை எல்லாத்தையும் விட்டு அந்த எல்லாத்தையும் நன்மையாக மாற்றணும். ஆமாம், இருதயத்தை சுத்தம் பண்ணணும். இருதயத்தை சுத்தம் பண்ணிட்டு தான் தேவனுடைய வார்த்தையை உள்ளே கொண்டு போய் வச்சு சிந்திக்க முடியும். அதை விட்டு போட்டு கழுவுறதா? ஆமாம், ஆமாம், வசனத்தை வாசித்து சிந்திச்சோம்னா நம்முடைய குறைகள் முதல்ல நம்மளுக்கு உணர்த்தப்படும். ஆமாம், குறைகள் உணர்த்தப்பட்டதுன்னா நம்ம பாவ அறிக்கை செஞ்சு சுத்தம் பண்ணுவோம். ஆமாம், பாவ அறிக்கை செஞ்சாச்சுனாவே இறுதியத்தில் நல்லா தானாகவே சந்தோஷம் வந்துடும். ஆமாம், இறுதியம் சுத்தமாச்சுன்னா போதும், முகத்தில் நல்லா சந்தோஷம் வந்துடும். அது தானாக தெரியும், இறுதியம் சுத்தமாக இருக்குதோ இல்லையாங்கிறத பார்க்குறக்கு முகத்தை பார்த்தா தெரியும். அப்படி இல்லைன்னா முகம் வந்து பேய் அந்த மாதிரி இருக்கும். ஆமாம், முகநாடி வேறுபட்டு பேய் அந்த மாதிரி இருக்கும். அதான், ஆமாம், கண்ணகரேன்னு ஆயிரும். எவ்வளவு அமாவாசை கருப்பாக இருந்தாலும் அதுலேயும் இன்னொரு தனியாக கருப்பு தெரியும். அதனால இருதயத்தை சுத்தம் பண்ணிட்டு அப்புறம் தேவனுடைய வார்த்தையை வாசித்து சிந்திச்சோம்னா அது நல்லா வேலை செய்யும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.